الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وبارك على نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قوا انفسكم واهليكم نارا صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاه والسلام ما نحل والد ولده من نحل افلل من عدب حسن او كما قال عليه الصلاه والسلام இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாவதாக. இந்த உம்மத்தின் ஹிதாயத்துக்கென்றே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும், அன்னாரை பின்தொடர்ந்து அல் அஸ்ஹாபுகள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், நாளை கியாமம் பரியந்தம் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றப் போகின்ற முஃமின்கள் முஸ்லீம்கள் அனைவர்களின் மீதிலும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் இறை இல்லமா மஸ்ஜிதிலே ஏதிகாப்புடைய நியத்துடனும், அவனினாலே அமானிதமாக கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலுடனும் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எதை எதை எல்லாம் ஏவி அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் இன்பமான சுவனம் இருக்கிறது என்று வாக்களித்திருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு விலக்கி அவைகளை வாழ்க்கையில் இருந்து தவிர்ந்து நடக்காவிட்டால் பயங்கர நரகம் இருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் வாழக்கூடிய படைப்பினங்கள் இந்த ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் உலகத்தில் சில லாபங்களையும் வைத்திருக்கிறான். சில விடயங்களை செய்வதை கொண்டு அதற்கு தீங்குகளையும் அதே நேரம் நஷ்டங்களையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வைத்துத்தான் இருக்கிறான். இன்று குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும் ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்காக கொடுக்கப்படும் பொறுப்புகளும் சுமத்தப்பட்டிருக்கும் அமல்களும் கட்டளைகளும் இவைகள் அனைத்தும் ஒரு முஃமினிடத்தில் ஒன்றை வாஜிபென்று சொல்லி அதை செய்ய வைத்தாலும் சரி, ஒன்றை சுன்னத்தென்று சொல்லி அதை செய்ய வைத்தாலும் சரி, அந்த அடியான் அந்த மனிதன் அதை செய்வதன் மூலம் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அங்கே அந்த மனிதனுக்கு அதற்குரிய வெகுமதியை அதற்குண்டான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எந்த ஒரு பொறுப்பையும் எந்த ஒரு வாஜிபையும் எந்த ஒரு சுன்னாவையும் இந்த உலகத்தில் எந்த ஒரு சட்டத்திலும் அல்லாஹ் வைத்தது கிடையாது. அதன் பின்னால் உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு வெகுமதி, ஆகிராவில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதற்கான நன்மைகள் இவைகளை வைத்தே அன்றி, உலகத்தில் நாங்க எந்த பரலை எடுத்துக்கொண்டாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும், உலகத்தில் நாங்க செய்யற எந்த வாஜிபாத்துகளை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதற்கு பின்னாலே இந்த உலகத்திலும் அதற்கான வெகுமதியை வைத்திருக்கிறான். நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதற்கான கூலியை வைத்திருக்கிறான். அந்த வகையில் உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளில் மிக சிரேஷ்டமான மிக முக்கியமான பொறுப்புகளாக அல்லாஹ் சிலவை வைத்து அந்த பொறுப்புகளில் மனிதன் குறைபாடு செய்யும் பொழுது, அந்த பொறுப்புகளில் மனிதன் பராமுகமாக இருக்கும் பொழுது அந்த மனிதனை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தண்டிக்கவும் செய்கிறான். அந்த பொறுப்புகளை துல்லியமாக கண்ணும் கருத்துமாக அந்த மனிதன் செய்து முடிக்கும் பொழுது அந்த பொறுப்புகளை செய்ததன் பின்னணியில் அதன் தாக்கத்தில் அதன் முடிவில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உலகத்திலும் பல லாபங்களை வைத்திருக்கிறான். நாளை மறுமையிலும் அல்லாஹ் பல லாபங்களை வைத்து வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையில் இந்த உலகத்தில் எந்த குழப்பம் வரட்டும் அங்கே போய் பாருங்கள், அந்த குழப்பத்துக்கு பின்னணியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் தங்களது பொறுப்பை பொறுப்பாக உணராமல்
அதிலே அவர்கள் உதாசீனம் செய்திருப்பார்கள். அதன் பின்னணியில் தான் அங்கே அங்கு அந்த குழப்பம், அந்த பொறுப்பு உதாசீனம் என்ற அந்த 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 காரணமாக குழப்பம் என்ற வடிவில் அது அங்கே உருவெடுக்கிறது. ஒரு பாடசாலை நடக்கிறது, அல்லது ஒரு தொழில் நடக்கிறது, அல்லது ஒரு கம்பெனி அங்கே இயங்குகிறது, ஒரு தொழிற்சாலை இயங்குகிறது, அது நல்ல முறையில் இயங்குகிறது, பல லாபங்களை அடைகிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் அவர்களுடைய பொறுப்பை சரிவர அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். ஒரு கம்பெனி இருக்கிறது, ஒரு தொழிற்சாலை இருக்கிறது, எவ்வளவு முதல்கள் அதற்காக போடப்பட்டும் அதிலே எந்த ஒரு லாபமும் காணவில்லையா? அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் தமது பொறுப்பை சரிவர நிறைவேற்றவில்லை என்பதை அதற்கான சரியான காரணமாகவும் இருக்கக்கூடும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையில் இன்று உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய பொறுப்பு என்ன, எனக்கு எது கடமை, நாளை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னிடத்தில் எதை கேள்வி கணக்காக கேட்க போகிறான், நாளை நான் எதற்கு பதில் சொல்ல வேண்டும், நாளை நான் எதற்கு பொறுப்புதாரியாக நாளை கியாமத்தில் நான் நிக்க போகிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், அர் ரஜுலு ராஹின், ஆணும் அவர் ஒரு பொறுப்புதாரி தான், அல் மர்ஆ, பெண்ணும் இருக்கிறாளே, அர் ராகியா, அவளும் கூட ஒரு பொறுப்புதாரியாகத்தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையில் ஆண்களும் பொறுப்புதாரிகள், பெண்களும் பொறுப்புதாரிகள். இந்த உலகத்தில் அவர்களுடைய பொறுப்பு என்ன, அவர்கள் எதை சரிவர நிறைவேற்ற வேண்டும், எந்த பொறுப்பில் அவர்கள் உதாசீனம் செய்யும் பொழுது, அவர்களால் திறக்குறுத்தல் கவனக்குறைச்சல் நடக்கும் பொழுது, அவர்கள் எங்கே எப்பொழுது குற்றவாளிகளாக பிடிக்கப்படுவார்கள் என்பதை இந்த உலகத்தில் ஆண்களும் அறிந்து வைக்க வேண்டும், பெண்களும் அறிந்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையில் இன்று உலகத்தில் மக்கள் வாழ்கிறார்கள், அவர்களுடைய பொறுப்பை அவர்கள் உணர்வதில்லை. சிலர்கள் அவர்கள் செய்யும் அந்த தொழில் தான், இது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு, நான் எடுத்திருக்கும் பட்டம், நான் எனக்கு இருக்கும் மரியாதை, இதை பாதுகாப்பதுதான் எனது பொறுப்பு. இந்த இன்பாரான உலகத்தினுடைய ஒரு சில விடயங்களை இதைத்தான் அவர்கள் பொறுப்பாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். சிலர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அமெரிக்காவை பற்றி தெரியும், ஜப்பானை பற்றி தெரியும், சைனாவை பற்றி தெரியும், அங்கு யாரு ஜனாதிபதி, ஏன் எமது நாட்டில் கூட எதிர் வர இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் யார் யார் நிற்கலாம், எந்த கட்சி வரலாம், இதையெல்லாம் திட்டமிட்டு அவர்கள் பேசுவதும் கதைப்பதும் இவைகளில் அவர்களுடைய சிந்தனைகளை செலவிடுவதும் இவ்வாறான இந்த சிந்தனைகள் இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் அவர்களுடைய பொறுப்பு எது என்பதை உணரவில்லை. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எமக்கு தந்திருக்கும் பொறுப்பை நாம் நிறைவேற்றாத பட்சத்தில் நாளை மறுமையில் எங்களை பலமாக வலுவாக அல்லாஹ் தண்டிப்பதற்கு அங்கே காத்துக் கொண்டிருக்கிறான். எமக்காக எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ அதாபுகள் அங்கே காத்திருக்கிறது. எமது பொறுப்பு என்ன, நாம் எதை நாம் உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும், எமது சிந்தனைகள் எங்கே இருக்க வேண்டும், நாம் எதை பாதுகாக்க வேண்டும் என்பதை எமது சிந்தனைக்குள் வர வேண்டியதாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டினார்கள், ஒரு ஆண் இருக்கிறார், அந்த ஆணுக்கு அவருடைய பொறுப்பு என்ன, அவருடைய குடும்பத்தினுடைய பொறுப்பு அந்த ஆணுடைய தலையிலே இருக்கிறது. ஒரு பெண்ணா, அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுடைய குழந்தை, அந்த வீடு, கணவனுடைய சொத்துக்கள், கணவனுடைய உரிமைகள், இவைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த பெண்ணிடத்திலே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி வைத்தார்கள். அந்த வகையில் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்தில் இன்று எமது சமுதாயத்தில் அநேக மாணவர்கள் எதையோ பொறுப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பொறுப்பாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அங்கு ஒப்படைத்து வைத்திருக்கும் தங்களுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பை அவர்கள் பொறுப்பாக உணர்வது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ நன்மாராயங்களை சொன்னார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பை யார் சரியாக உலகத்தில் நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு இருக்கும் கண்ணியம், அவர்களுக்கு இருக்கும் அந்தஸ்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் தனக்கு இருக்கும் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கிறார், நல்ல முறையில் ஆளாக்குகிறார், அவருக்கு இருக்கும் ஆண் குழந்தை, அவருக்கு இருக்கும் பெண் குழந்தை எந்த வித்தியாசமும் இன்றி நல்ல முறையில் நல்லொழுக்கத்தை கொடுத்து வளர்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலம் யுதிபுஹு வலம் யுஹின்ஹு அலா வலதிஹி அலைஹா, தெளிவாக சொன்னார்கள், அதுகலகுல்லாஹு அல் ஜன்னா, அந்த மனிதனை அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் அங்கே அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிக்கிறான். தன்னுடைய பிள்ளைகளை சரியான முறையில் ஒழுக்கமான முறையில் யார் வளர்க்குகிறாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரண்டு விரல்களையும் சுற்றி காட்டி இணைத்து காட்டி சொன்னார்கள், இணை போன்று நாளை மறுமையில் நாளை கியாமத்தில் என்னுடன் சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநேகமான ஹதீஸ்களில் எவ்வளவோ நன்மாராயங்கள் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் விசேஷமாக இந்த பெண் பிள்ளைகளை வளர்ப்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனு துலிய மின் ஹாதிஹில் பனாத் பிஷைஇன், எந்த ஒரு மனிதர் இந்த பெண் பிள்ளைகளால் சோதிக்கப்படுகிறாரோ, எந்த ஒரு மனிதர் இந்த பெண் பிள்ளைகளை வளர்ப்பதை கொண்டு சோதிக்கப்படுகிறார், அநேகமான கஷ்டங்களை அவர் அடைந்து கொள்கிறார், அவர்கள் பலவீனமானவர்கள், இவர்களை வளர்ப்பதை, இவர்களை ஒழுக்கத்துடன் வளர்த்து இவர்களை நல்ல முறையில் நல்ல ஒரு கணவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அங்கே அவர் பல மாப்பிள்ளைகளை அங்கே அவர் பேசுகிறார். அந்த கட்டத்தில் எத்தனையோ சோதனைகளை அவர் அனுபவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன்னலகு சித்ரம் மினன்னார், அந்த பெண் பிள்ளையை எவரொருவருக்கு ஒரு பெண் பிள்ளை கிடைத்து அவரை சரியான முறையில் வளர்ப்பாரோ அந்த பெண் பிள்ளை நாளை கியாமத்து நாளையில் இது இவர்களுடைய நரகத்துக்குண்டான திரையாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளைகளை முறையாக வளர்த்து விடுவதன் மூலம் பெற்றோர்களுக்கு கிடைக்கும் வெகுமதிகளை சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்தில் பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதை கொண்டு, சரியாக பராமரிப்பதை கொண்டு பெற்றோர்களுக்கு சொர்க்கம் செல்லலாம். இந்த உலகத்தில் பெற்றோர்களை மதிப்பதை கொண்டு, பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவதை கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சொர்க்கம் செல்ல முடியும். ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளையை வைத்து சொர்க்கம் கிடைக்கும், ஒரு பிள்ளைக்கு தனது தாயையும் தந்தையையும் வைத்தும் சொர்க்கம் அங்கே காத்திருக்கிறது. எப்பொழுது காத்திருக்கிறது? அந்த தகப்பன் சரியான முறையில் ஒழுக்கத்துடன் அந்த பிள்ளையை வளர்க்கும் பட்சத்தில் அங்கே அவர்களுக்கான எவ்வளவோ நன்மாராயங்களும் எவ்வளவோ அங்கே பாக்கியங்களும் அவர்களை காத்துக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளைகளால் வரக்கூடிய தவறுகள், இந்த பிள்ளைகளால் வரக்கூடிய பிழைகள், இந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கங்களை கவனிப்பது கிடையாது, வெறுமனே உணவளித்ததும் ஆடை கொடுத்ததும் அவர்களை எங்கோ ஒரு கல்வியில் கொண்டு போய் விட்டதும் இது மாத்திரம்தான் இந்த பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருந்தது. அவர்களுடைய ஒழுக்கத்தை கவனிக்கவில்லை, அவர்களுடைய அமளிபாதத்தை கவனிக்கவில்லை, அவர்களுடைய ஹராம் ஹலாலை கவனிக்கவில்லை, அவர்களுடைய எந்த விடயத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தவில்லை என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான பெற்றோர்களை தையூஸ் என்று ஹதீஸிலே அங்கே அவர்களை அடையாளம் காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், தையூஸ் என்றால் யார் யார் ரசூலல்லாஹ், அவர்கள் எப்பேற்பட்டவர்கள், அவர்களுடைய குடும்பத்தினால் நடக்கும் எந்த பாவத்தையும் எந்த தவறையும் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், அவர்கள் பிள்ளைகளினால் நடக்கும் எந்த பாவத்தையும் எந்த தவறையும் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், அதை பற்றி ஒரு கணக்கில் அவன் என்ன செய்கிறான், எங்கு போகிறான், எங்கு வருகிறான் என்பதை பற்றி சிந்திப்பது கிடையாது. இவ்வாறான ஒரு நிலை யாரிடத்தில் இருக்குமோ அவனை கியாமத்து நாளையில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சில ரிவாயத்துகளில் அவன் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே பெற்றோர்களுடைய பொறுப்பு இருக்கிறது. ஊரிலே எந்த பெண் எவ்வாறு நடக்கிறார் என்பதிலே இல்லை, ஒரு தந்தையுடைய பொறுப்பு இருக்கிறது. எந்த ஆண் என்ன செய்கிறான், இவன் ஏன் கொழும்புக்கு செல்கிறான், இவன் ஏன் வெளிநாடு செல்கிறான், இவன் ஏன் இந்த நேரத்தில் ஒரு வாகனத்தை எடுத்துக் கொண்டு செல்கிறான், இதை அவதானிப்பதற்கு எமக்கு இஸ்லாம் சொல்லவில்லை. எமக்கு இருக்கும் அவதானம், நாம் எங்கே அவதானம் செலுத்த வேண்டும், நாம் எதை கவனிக்க வேண்டும், எமது பொறுப்பு என்ன, எமது பிள்ளைகளை நாங்கள் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, இன்று எந்த அளவுக்கு இந்த பிள்ளைகள் மோசமான முறையில் வளர்த்து விட்டதன் பின்னால் இந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை அநியாயத்தில் போட்டது மாத்திரமின்றி இன்னும் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் மண்ணை வாரி போடுகிறார்கள். இன்று பார்க்கிறோம், சில பெற்றோர்கள் அவருடைய பிள்ளையை முறையாக வளர்த்தது கிடையாது, வாப்ப பார்க்கிறாரு, நான் கஷ்டப்படுறேன், வெளிநேர காலையில இருந்து நான் கஷ்டப்படுகிறேன், இந்த வீட்டுல சம்பாதிக்கிறது நான், ஆனால் எனது மகனை பார்த்தா இவன் காலையில இருந்து இரவெல்லாம் விழித்திருக்கிறான், எங்கு போறான், எங்கிருந்து வாரான், யாரோட பழகிறான் என்ற எந்த இதுவும் எந்த அறிவிப்பும் எந்த அறிமுகமும் கிடையாது. இந்த ஆம்பளை பிள்ளைய பார்த்து வாப்ப என்ன நினைக்கிறாரு தெரியுமா, இவனுக்கு பொறுப்புணர்வு வர வேண்டுமா, இவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தன்னுடைய அந்த பிள்ளையை இப்பேற்பட்ட ஒரு பொறுப்புணர்வற்ற இவ்வாறான ஒரு அவல நிலையில் தான் தனது பெற்றோர்கள் தனது ஆண் பிள்ளைகளை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்ற அந்த நிலைக்கு வருகிறார்கள். அதே போன்று பெண்களை எடுத்துக் கொண்டாலும் யார் யாரோ ஏதேதோ தகவல்கள் சொன்னார்கள், ஆனால் எதையும் நம்பவில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம், எமது பெண் பிள்ளை யாரோ ஒருவருடன் தொடர்பாக இருக்கிறார், இந்த நேரத்தில் தான் தகப்பனுக்கு மண்டையில் ஓடுகிறது, எனது மகளுக்கு நான் ஒரு திருமணத்தை பேச வேண்டும் என்று அங்கே திருமணத்தை செய்து வைக்கிறார்கள் என்றால், சகோதரர்களே, பெரியார்களே, ஆண் திருமணம் வைத்த ஆம்பளை புள்ள திருமணம் பிடித்து வைக்கப்படுகிறான், எதற்காக, பொறுப்பு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் பிள்ளை திருமணம் முடித்து வைக்கப்படுகிறாள், எதற்காக, இன்னொரு ஆணுடைய தொடர்பில் இருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறான எமது குழந்தை வளர்ப்புகளில் இருந்து பெரும் பூகம்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகுமே ஒழிய எமது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷங்களும் அங்கே இருக்காது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்று பிள்ளை வளர்ப்பு என்று நாம் எமது பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறோம், எமது பிள்ளைகளை நாம் ஒழுக்கம் என்று நாம் எதை கற்பிக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்களும் அவர்கள் பிள்ளை வளர்த்தார்கள். ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிள்ளை வளர்த்தார்கள். ஹஜரத் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிள்ளை வளர்த்தார்கள். ஹஜரத் உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு, இதே போன்று ஹஜரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய பிள்ளை வளர்ப்பு எவ்வாறு இருந்தது என்பதை எமது பெற்றோர்கள் படிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எங்கட புள்ளைய ஏதோ ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு இங்க இருந்து எங்கட பிள்ளை கல்விய படிச்சா எங்களை கண்ணியப்படுத்தும், எங்களை மதிக்கும், எங்களுக்கு அந்தஸ்து மரியாதை தரும் என்று நாங்க நினைக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, இன்று இருக்கக்கூடிய நிலைமை எவ்வாறு தெரியுமா இருக்கிறது. வாப்ப ஆசைப்படுறாரு, உம்மா ஆசைப்படுறா, ஏண்ட மகளை நான் ஒரு டாக்டராக பார்க்கணும், கஷ்டப்படுறாங்க, பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், அவர்கள் பல தியாகங்களுக்கு பின்னால தனது மகளை இவ்வாறான ஒரு நிலைக்கு அங்கே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதற்கு பின்னால இப்ப ஊர்ல என்ன நடக்குது என்றா, வாப்பக்கு சரியான சந்தோஷம், எனது மகன் டாக்டர், இது என்னுடைய மகன் என்று அடையாளம் காட்ட, உம்மக்கு சரியான சந்தோஷம், இது என்னுடைய பிள்ளை இவ்வாறான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறான் என்பதை அடையாளப்படுத்த. ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, பிள்ளைக்கு அந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டு இது என்னுடைய தாய், இது என்னுடைய தந்தை என்று சொல்வதற்கு அங்கே உள்ளத்திலே ஒரு ஆசை வருவதில்லை. காரணம் ஏன் தெரியுமா? வாப்ப உழைச்சாரு, மகன் டாக்டர் ஆகணும், மகள் டீச்சர் ஆகணும் என்று கஷ்டப்பட்டு உழைச்சாரு. ஆனால் அந்த சின்ன வயதுல, அந்த சிறிய வயதுல, அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல பெற்றோர்களுடைய மகத்துவம் போடப்படவில்லை, தாயுடைய கண்ணியம் போடப்படவில்லை, தந்தையினுடைய கண்ணியம் போடப்படவில்லை. இதனாலே பெரும்பெரும் விளைவுகளுக்கு, பெரும்பெரும் சோகமான நிலைகளுக்கு அவர்கள் அங்கே ஆளாகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஆள் ஒரு பிசினஸ் செஞ்சாரு, அவர் அந்த பிசினஸ் செய்யறதால பல கஷ்டங்கள், பல கடன்கள் அடைஞ்சிட்டாரு. இப்ப அவருக்கு அட்வைஸ் பண்ணிலும் இந்த பிசினஸ் விட்டுடுங்க, நீங்க வேறொரு தொழிலை செய்யுங்க என்று அவருக்கு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஒரு ஆள் ஒரு திருமணம் முடிச்சாரு, அவருடைய வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி மனைவி அமையல, அல்லது அந்த மனைவியோட வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி கணவன் அமையல, மார்க்க அடிப்படையில தலாக் கொடுப்பதற்கு அவருடைய பூரணமான அனுமதி இருக்குதா? அவரை பார்த்து சொல்லலாம், நீங்க உங்களோட மனைவிய தலாக் சொல்லிடுங்க, இன்னொரு பெண்ணை திருமணம் முடிச்சு வாழுங்க. மனைவிய பார்த்து சொல்லலும், நீங்க உங்களோட கணவனு கிட்ட தலாக்க கேளுங்க, நீங்க வேறொரு ஆணோட சந்தோஷமாக வாழுங்க. ஆனா சகோதரர்களே, பெரியார்களே, பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, தோளுக்கு மேலால் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், எவ்வளவோ செலவழித்தார்கள். இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோர்களின் கண்ணியம் தெரிவதில்லை, தாயின் மகத்துவம் இல்ல, தந்தையினுடைய மகத்துவம் இல்ல, கண்ணீர் வடிக்கிறார்கள். எனது பிள்ளைக்கு நான் எவ்வளவு செய்தேன், இந்த கடையை எழுதியிருக்கிறேன், இந்த வீட்டை கொடுத்திருக்கிறேன், இந்த காணியை கொடுத்திருக்கிறேன், இவனது படிப்புக்காக இத்துணை லட்சங்களை நான் செலவழித்திருக்கிறேன் என்று பெற்றோர்கள் கதறும் நேரத்தில் யாருக்காவது அந்த பெற்றோர்களிடத்தில் சென்று, இது உங்களுடைய பிள்ளை அல்ல, இது உங்களுடைய பிள்ளை அல்ல என்று நீங்க நினைச்சுக்கோங்க, இது உங்களுக்கு பிறந்தவன் அல்ல, இது நீங்க பெற்றெடுத்த பிள்ளை என்று சொல்ல முடியுமா? சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால் இந்த பிள்ளைகளால பெற்றோர்களுக்கு நடக்கும் கொடுமை, இதால வரக்கூடிய பிரச்சனை. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த முஸ்லிம்களை மிம்பர்களில் பெற்றோர்களுக்கு இருக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து, பெற்றோர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், பெற்றோர்கள் அவமரியாதை செய்யப்படுகிறார்கள் என்பதை பற்றி பேசப்படுவதை போன்று இந்த முஸ்லிம்களின் மின்பர் மேடைகளில் ஏன் பிள்ளைகள் பெற்றோர்களை அவமரியாதை செய்கிறார்கள், ஏன் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பெற்றோர்களுடைய மதிப்பு கிடையாது, ஏன் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பெற்றோர்களுடைய அந்தஸ்து கிடையாது, ஏன் அவர்களுக்கு பெற்றோர்களை இழிவாக தோன்றது, அவர்கள் பதவிக்கு வார நேரம், அவங்க சம்பாதிக்கிற நேரம் பெற்றோர்களோட மதிப்பு ஏன் கல்வில இருந்து இல்லாம போகுது என்பதை நாங்க எங்கள் சமுதாயத்தில் ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள நிலைமை எந்த அளவுக்குண்டா? சிலர்கள் பெரிய அமைப்புல பெரிய எதிர்பார்ப்புகளோட திருமணம் செய்து வைக்கிறாங்க, அங்க திருமணம் செய்து வைத்ததன் பின்னால மகள் அந்த மகளுக்கு ஒரு கணவன், அல்லது மகன் அவனுக்கு ஒரு மனைவி, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகுது. பெற்று வளர்த்த பெற்றோர்கள், அங்கே கஷ்டப்பட்ட பெற்றோர்கள், அவர்களுக்கு நோய் வருகிறது, அவர்களுக்கு கஷ்டம் வருகிறது, அவர்களுக்கு பல நோய்கள் உண்டாகக்கூடிய நேரத்தில் அங்கே மகன் ஓரிரு இடத்துக்கு அவர்களை சிகிச்சைக்காக கூட்டி செல்கிறான், சிகிச்சைக்காக அழைத்து செல்கிறான். இரண்டு இடம் சிகிச்சை செய்தார்கள், அங்கே உடம்புக்கு சரியான குணம் கிடைத்தது கிடையாது. அதற்கு பின்னால உம்மா கோல் பண்றா, அல்லது வாப்ப கோல் பண்றாரு, மகனுக்கு கோல் பண்றாரு, என் உடம்பு இன்னமும் சீராகல, என் உடம்புல இன்னமும் ஒரு குணம் இல்ல, எனக்கு இன்னமும் ஆபியத் கிடைச்சது கிடையாது. மகன் என்ன தெரியுமா போன்ல சொல்றாரு, வயதுக்கு வரும் பொழுது உடல்ட நிலை அப்படித்தான் ஆகும், மருந்து குடிச்சதோட நோய் சுகமாகாது. எத்தனை இடத்துல நான் உங்களை காட்டிட்டேன், நான் எவ்வளவு உங்களுக்காக செலவழிச்சிட்டேன் என்று மகன் அந்த வருத்தத்தை பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, அவனுடைய மனைவிக்கு நோய் வரும் பொழுது அவன் ஓரிடத்தில் அல்ல, நாட்டில் எங்கெங்க எல்லாம் உயர்தர சிகிச்சைகள் இருக்கிறதோ, உயர்தர மருத்துவங்கள் இருக்கிறதோ, அங்கெங்கெல்லாம் செய்துவிட்டு தனது மனைவியினுடைய நோய்க்காக அவன் கடல் கடந்து விமானத்தில் பிரயாணம் செய்து தனது மனைவியினுடைய நோய்க்காக அவன் சிகிச்சை செய்வதற்கு அவனுடைய கைகளால் செலவழியும் பணம் அது ஒரு பணமாக அவனுக்கு தெரிவதில்லை. ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, பெற்றோர்களுக்கு ஓரிரு இடத்தில் சிகிச்சை செய்யும் பொழுது அவனுடைய கையினால் போகும் அந்த பணம் அது பணமாக அவனுக்கு தென்படுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரம் அல்ல, சிந்தித்து பாருங்கள், இன்று எந்த பெற்றோர்கள் தான், இன்று அநேகமான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக சொத்துக்களை கொடுக்கிறார்கள், காணிகளை எழுதுகிறார்கள், வீடுகளை எழுதுகிறார்கள், அவர்கள் தோட்டங்களை எழுதுகிறார்கள், கடைகளை எழுதுகிறார்கள். எவ்வாறு தெரியுமா எழுதுகிறார்கள்? எனக்கு பிற்காலம் இந்த வீடு எனது மகனுக்கு, எனக்கு பிற்காலம் இந்த கடை எனது மகளுக்கு. ஏன் காரணம் தெரியுமா? 20 வருஷம் 25 வருஷம் கண்காணித்து பார்த்து வளர்த்த அந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு மாப்பிள்ளை கிடைத்திருக்குது, அல்லது ஒரு மனைவி கிடைத்திருக்குது. வாப்பக்கும் உம்மக்கும் சுவர் இல்ல, எங்கட பிள்ளை எங்களை வச்சு பார்க்கும், எங்கட புள்ள எங்களை கவனிக்கும் என்று சுவர் இல்ல. அதனால டீட் எழுதுறாங்க, எப்படி தெரியுமா? எங்கட மௌத்துக்கு பின்னால இந்த கடை எங்கட புள்ளைக்கு, எங்கட மௌத்துக்கு பின்னால இந்த வீடு எங்கட புள்ளைக்கு என்றுதான். இன்று எங்கட முஸ்லீம்களோட நிலைமை இந்த நிலைமைக்கு, இந்த அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அமைப்புக்கு ஆளாகி இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பெற்றோர்களுடைய மகத்துவம், பெற்றோர்களுடைய அந்தஸ்து வர வேண்டுமா? இந்த இதற்கு சரியான கல்வி இந்த மார்க்க கல்வியாக மட்டும்தான் இருக்கிறது. இஸ்லாம் கூறும் இந்த கல்வியாக மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, பெரியார்களே, எமது பிள்ளைகளுக்கு நாம் மார்க்க கல்வியை கொடுக்காமல் எந்த கல்வியை கொடுத்தாலும் நாளை பின்னால் ஒரு காலம் நாங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை ஏற்படும். மார்க்க கல்வியை கொடுத்து அவரை டாக்டர் ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம், எவ்வளவு பெரிய ஆள், நாட்டில் ஒரு லோயர், ஒரு சட்டத்தரணி, எவ்வளவு பெரிய லட்சாதிபதி ஆக்குங்க, ஒரு நாளும் உங்களோட கண்களால கண்ணீர் வடியாது, உங்களோட கண்கள்ல இருந்து கண்ணீர் சிந்தாது. சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவோ ஹதீஸ்களை எடுத்து காட்ட முடியும், நேரம் இடம் கொடுக்கிறதில்ல. ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்துல இந்த மார்க்க கல்வியில பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து மதிப்பு, இதை போன்று வேறு எந்த மார்க்கத்திலும் சொன்னதே கிடையாது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதனை கண்டார்கள், தபரானியில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது, ஒரு மனிதனை கண்டார்கள். கண்ட நேரத்தில் அந்த மனிதனுடன் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதன் இருந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனை பார்த்து கேட்டாங்க, உன்னோட இருக்கக்கூடிய இந்த வயது முதிர்ந்த ஆள் யாரப்பா என்று கேட்ட நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர் என்னுடைய தந்தை, இது என்னுடைய தந்தை, அபி என்று அங்கே பதில் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த ஒழுக்கத்தில் இருந்து ஒரு சிலவை நான் உனக்காக சொல்கிறேன், இந்த உன்னுடைய தந்தையுடன் நீ அவ்வாறு நடந்து கொள் சொன்னார்கள். லா தஜ்லிஸ் அமாமஹு வலா தம்ஷி அமாமஹு, உன்னை வாப்ப நடக்கிற நேரம் உன்னை வாப்பவை தாண்டி நீ முன்னால நடக்காதே, உன்னை வாப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரா, உன் வாப்புக்கு முன்னால நீ கண்ணியம் இல்லாம உட்கார்ந்திருக்காதே. சகோதரர்களே, பெரியார்களே, இதுவெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. தொடர்ந்து சொன்னாங்க என்ன தெரியுமா, லா தாக்குல் அரக்கன், நீ உன்னுடைய வாழ்க்கையில உன் வாப்ப வயது முதிர்ந்த நிலைமையில பேசிருப்பாரு, அவர் வயசாளியாக இருப்பாரு, அவரோட வாயில இருந்து பல்லுகள் இல்லாம இருக்கும், அவரோட வாயில இருக்கக்கூடிய பல்லுகள் முழுந்திருக்கும், உன்ன வாப்பவோட இருந்து நீ சுப்ரால சாப்பிடுற நேரத்துல லா தாக்குல் அரக்கன், முள்ளோட சேர்ந்திருக்கக்கூடிய அந்த லஹ்ம் அல்லதீர், அந்த இன்பமான, அந்த சொட்டான, அந்த மென்மையான அந்த இறைச்சியை, முள்ள இருக்கக்கூடிய அந்த இறைச்சியை உன்ன வாப்பட முன்னால நீ கடிச்சு சாப்பிடாதே. ஏன் தெரியுமா, உன்ன வாப்பா உன்ன வாப்பட முன்னால நீ முள்ள இருக்கக்கூடிய இறைச்ச கடிச்சு சாப்பிடக்கூடிய நேரத்துல உன்ன வாப்பா பார்த்து கவலைப்படுவாரே, ஏந்த மகன் வாலிபத்தில் இருக்கிறான், நான் வயோதிபத்தில் இருக்கிறேன், நான் வயோதிபம் என்றதனாலதான் ஏந்த வாயில இருக்கக்கூடிய பல்லுகள் விழுந்திருக்கிறது, நானும் ஏந்த மகனை போல வாலிபத்தில் இருந்தா இத போல முள்ள இருக்கக்கூடிய இறைச்சிகளை கடித்து சாப்பிட்டு இருக்கலாமே என்று உன்னை வாப்பட உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரும். இவ்வாறாவது நீ உன்னை வாப்பட கல்வ நோகடிச்சிடாது என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள். ஆக சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவதென்ற ஹதீஸ்களை எடுத்து பாருங்கள். பணம் கொடுப்பதை, செலவழிப்பதை, மருந்துக்காக செலவழிப்பதை இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை விட பெற்றோர்களுடன் சேர்ந்திருப்பது, அவர்களுடைய ஹிதுமத்தில் இருப்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே வல்லவன் அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் எங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை அல்லாஹ் உணரக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. யாரா ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு அமானிதமாக எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறாய் அல்லாஹ், அவர்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்துருவாயாக. யாரா பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே பெற்றோர்களுடைய தாய் தந்தைமார்களுடைய அந்தஸ்து மதிப்பு மரியாதையை கல்வில போடக்கூடிய பாக்கியத்தை தந்துருவாயாக. யாரா ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகளை துஆவுக்குரிய பிள்ளைகளை ஆக்குவாயாக. எங்களை மௌத்துக்கு பின்னால எங்களுக்கு கையேந்தி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை பிள்ளைகளை வாக்குவாயாக. வாக்குற தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.